புலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே என் எழுத்தெல்லாம் என் கேட்டிலே கண்ணும் கருத்துமா நற்கவிதை துவங்க வைத்தும் இசையும் பண்ணும் இசையுமா கரமலர் குவித்தே பதமலர் நினைந்தே பதமலர் நினைந்தே
வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வருவது கனியின் பூங்குன்றனார் அவர்களின் புகழ்பெற்ற பாடலின் ஒரு வரிக்கு பல்வேறு பாடல்களை சுட்டிக்காட்டி விளக்க வருகின்றார் நமது அன்பிற்குரிய திரு அலெக்ஸ் மரியராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரு நாராயணன் அவர்கள் புறநானூற்றில் கடவுளர்கள் என்று ஆராய்ந்து அதற்கான மேற்கோள் பாடல்களை நமக்கு தர வருகின்றார். இறுதியாக தொல்காப்பியத்தின் பெருமை என்ற தலைப்பில் தமிழ் இயல் ஆய்வுக்கழகத்தின் தலைவர் தமிழ்நெறி அறிஞர் ஐயா திரு ரா தமிழ் செல்வனார் உரையாற்றுகின்றார். நேயர்களே, இனி வரும் மூன்று நிகழ்ச்சிகளும் கிறிஸ்துமஸ் புது ஆண்டு என்பதால் நமது வானொலி நண்பர்கள் முன்பதிவாக கேட்பதால் யாம் புகழ்பெற்ற பேச்சை ஒலிபரப்புவோம் என்பதை அறியத் தருகின்றோம். நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம்.
வணக்கம். தமிழர்கள் அனைவரும் அறிந்த கணியன் பூங்குன்றனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலின் கடைசி வரிகளான பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற வரிகளின் இன்னொரு வடிவம்தான் இந்த பாடல். தேன்படு பனையின் திரள் பழத்து ஒரு விதை, வானுற ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர்க்கு இருக்க நிழலாகாதே. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தெல் நீர் காய்த்து சிறு மீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அல்லல் யானையின் அணித்தேர் புறவி ஆள் பெரும்படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. பெரியோர் எல்லாம் பெரியோர் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியவரும் அல்லர். இந்த நூல் நருந்தொகை அல்லது வெற்றி வேர்க்கைன்னு கூறப்படும். பாடியவர் அதிவீர ராம பாண்டியர். இதன் சுருக்க விளக்கம், யாரையும் உருவத்தை வைத்து எடை போடாதே என்பதே ஆகும். இதன் முழு விளக்கம், சுவையான பணம் பழம் நன்கு பெரியதாக திரண்டிருக்கும், அதில் உள்ள ஒரு விதை வானை எட்டும் அளவுக்கு உயரமாக வளரும், ஆனால் அந்த பனை மரத்தின் அடியில் ஒருவர் கூட நிழலுக்கு ஒதுங்க முடியாது. பணம் பழத்தோடு ஒப்பிடுகையில் ஆலம் பழம் சிறியது, மிகச்சிறியது. அதில் உள்ள ஒரு விதையை கையில் எடுத்து பார்த்தால் தெல்லிய நீரை உடைய குளத்தில் வசிக்கும் சிறு மீனின் முட்டையை விட சிறியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த விதை வளர்ந்ததும் பிரம்மாண்ட ஆலமரமாகும். அதன் நிழலில் பெரிய அரசரும் அவருடைய காலாட்படையும் யானைப்படையும் குதிரைப்படையும் அலங்கரிக்கப்பட்ட தேரும் கூட தங்க முடியும். ஆக நாம் பெரியவர் என்று நினைப்பவர்கள் எல்லாம் பெரியவர்களும் அல்லர், சிறியவர் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சிறியவர்களும் அல்லை. இது அதிவீர ராம கவிதை, ஒரு அருங்கவிதை. உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்லை, அதனால் நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சிறியவனும் யாரும் இல்லை, அதனால் நீ யாரையும் தாழ்வாக நினைக்காதே. பெரியவர் எல்லாம் பெரியர் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர். பாட எவ்வளவு தில்லு வேணும். அவையில் பெரியவர்கள் எல்லாம் கோவிச்சுக்கு வாங்கன்னு கூட பார்க்காம மிக அழகான ஓமையோடு புடார்ன அறையும் கவி மன்னன் அதிவீர ராம பாண்டியன். பனை மரத்து எல்லாம் பெருசுதான், பனங்காய், பனம்பழம், பனங்கிழங்கு, பனை இலை, பனம் பூ கூட கொத்தா பெருசா தினுசாதான் இருக்கும். ஆனா பனைக்கு இப்படியெல்லாம் பெருசா வச்ச ஆண்டவன் நிழல் மட்டும் கொடுக்க முடியாதபடி வச்சிட்டான். இது பாவம் பனையின் பிழை அல்ல. இத்தனைக்கும் பனை மரத்தின் அத்தனை பாகங்களும் மக்களுக்கு உதவும், ஆனால் நிழல் ஒன்று மட்டும்தான், மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதான், பெரியவங்க எல்லாத்தையும் நாம் பெருசாக இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் பயனில்லாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கு. அதனால பெரியவங்க ஒரு என்ற ஒரு போதை தலைக்கேறாமல் இருக்கணும். 100% பயனுள்ளவர்கள்னு யாருமே இல்லை என்பதை அழகான காட்டுகிறது இந்த பாடல். இத்தனைக்கும் இவர் மன்னன், ஆனால் ஒரு கிராமத்தான் போல இத்தனை நுணுக்கமான கவனிச்சு பனைமரம் ஆலை மரத்தை ஊமைக்கு எடுத்திருக்கார். எங்கூருக்கு இப்ப போனாலும் ஆசா ஆசையா சீவி மரம் ஏறி சீவி கொடுப்பாங்க. இலசா நுங்கு மேல்மட்டையை வச்சே பனங்காயை லபக்குன்னு குழாவி நுங்க திங்கலாம். அதன் வாசமே ஒரு கிறக்கமான வாசம். அவிச்ச பணம் கிழங்கும் செம சுவையுடையது. மரங்களில் ஆண்மரம் பெண்மரம்னு பனைக்கு மட்டுமே உண்டு. பனை பழுக்காது. குடியானவன் அழுது தேம்பிய போது ஞான சம்பந்த பெருமான் ஆண் பனையை பெண் பனையாக்கி பதினம் பாடினாரு. பழுத்தது கனிந்தது. இந்த பாவில் சொல்வது போல, நாம் ஆருக்கும் குடியல்லால் நம்மை அஞ்சோம், அப்படி ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க தமிழ்ல. எங்கேயோ நம்ம ஆளுங்க யாரையும் மதிக்காம போயிடுவாங்களோன்னு திருவள்ளுவர் மட்டுமே பெரியாரை துணை கோடல்னு ஒரு சொல்லி ஒரு அதிகாரமே வச்சிருக்கார். அடுத்தது தவிர்க்க வேண்டிய 3 குணங்கள். ஐங்குறவர் ஆணை மறுத்தலும் ஆர்வுற்ற எஞ்சாத நட்பினுள் பொய் வழக்கும் நெஞ்சமர்ந்த கற்புடையாளை துரத்தல் இம்மூன்றும் நற்புடையிலாருக்கு தொழில். இது திரிகடுகம். இதை பாடியவர் நல்லாதனார். தீயவர்கள் அதாவது நன்மையின் பக்கம் நிற்காதவர்கள் செய்கின்ற 3 விஷயங்கள். ஐந்து வகை பெரியோரின் கட்டளைக்கு பணிய மறுப்பது, ஆர்வத்துடன் நட்பாக பழகியவரிடம் பொய் சொல்லுவது, மனதில் இடம் பிடித்த கற்புடையாளை அதாவது காதலி அல்லது மனைவியை பிரிந்து செல்வது. இப்பாடலில் சொல்லப்படும் ஐந்து வகை பெரியவர்கள் அரசர், ஆசிரியர், தந்தை, தாய் மற்றும் அண்ணன். இவர்கள் இடும் கட்டளையை எப்பொழுதும் மீறக்கூடாதாம். பொய் வழக்கு என்றால் கோர்ட்டு சமாச்சாரம் இல்லை, பொய் வழங்குதல் அதாவது பொய் பேசுதல். திரிகடுகம் என்றால் மூன்று மூலிகைகளை கொண்ட மருந்து, சுக்கு, மிளகு, திப்பலியின் கலவை. இம்மருந்து உடலுக்கு நன்மை செய்வது போல ஒவ்வொரு பாடலிலும் மூன்று நல்ல கருத்துக்களை சொல்லும் நூல் என்பதால் இப்பெயர் பெற்றுள்ளது. திரிகடுகம் போலவே மருத்துவ பெயர் கொண்ட இன்னொரு பழந்தமிழ் நூல் ஏழாதி. திருகடுகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்கள், ஏழாதியில் தலா ஆறு கருத்துக்கள், நான்மணிக்கடிகையில் தலா நான்கு கருத்துக்கள். கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் புல்லட் பாயிண்ட்ஸ் போலத்தான், ஆனால் சகலமும் வெண்பாவில். தமிழோடு பழகுவோம். நன்றி,
வணக்கம். இன்று வந்து சங்க இலக்கியங்களில் கடவுள் இறைவன் அதை பற்றி. சங்க இலக்கியங்கள் நிறைய இருக்கு. பழந்தமிழ் நூல்களை சங்க இலக்கியம், பத்து பாட்டு, எட்டு தொகை, இதெல்லாம் சங்க இலக்கியங்கள். தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல், அது சங்க காலத்திற்கு முற்பட்டதுன்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் தொல்காப்பியத்துல இருந்து ஆரம்பிச்சோம், அப்புறம் புறநானூர், திருக்குறள், அது மாதிரி இறைவன் கடவுளை பத்தி என்ன எழுதியிருக்கு கருத்தை பேசப்படும். அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, இதெல்லாம் எட்டு தொகை. தொல்காப்பியத்துல பார்த்தா அது சிவன், விஷ்ணு, திருமால், அப்படியே வெளிப்படையா எந்த செய்தியும் இல்லைன்னு தோன்றும். ஆனா கருத்துக்கள் வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்தும், யூனிவர்சல். சில சமயம் பார்த்தா அது சைவமா தெரியும், வைணவமா தெரியும், பௌத்தமா தெரியும், ஜைனமா தெரியும், சமணம். முதல்ல இந்த இதுல தெய்வங்கள், கடவுள்கள், இறைவன், ஆண்டவன், கடவுள்கள்னு சொல்றது இல்லை, எப்பவும் கடவுள் தான். தெய்வத்தை தெய்வங்கள், இறைவன் இறைவின்னு உண்டு, ஆண்டவன்னா ஆண்பால் மாதிரி தெரியறது. அதனால ஒரு கடவுள்ங்கிற சொல் எடுத்துப்போம். முதல்ல கடவுள் என்ற பொருள் ஒரு படற்கை சொல், இதுக்கு ஆண்பால் கிடையாது, பெண்பால் கிடையாது, தத்துவ பொருள்பா. கடவுள்னா அண்டம் முழுவதையும் படைத்து காப்பவர், எல்லா சக்திகளும் பொருந்தியவர். கடவுளுக்கு வந்து இறப்பு பிறப்பு, இரவு பகல், இன்பம் துன்பம் அதெல்லாம் கிடையாது, அதையும் கடந்து நிற்கும் மறைபொருள்பா. மறைபொருள்னா விவரிக்க முடியாதது, அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆங்கிலத்துல வந்து இது அன்னோன், தியரி ஆஃப் அன்னோன், தெரியாத ஒன்று. கடவுளை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கும், ஏன்னா அது தெரியாத ஒன்று, அதை வந்து எல்லாரும் ஊகிக்கிறது. இப்படி சில பேர் வந்து கடவுளை வந்து அன்பு, புனிதம், கருணை, அதோட மறுபெயர் மறுபொருள் தான் கடவுள், மறுபெயர் தான் கடவுள். திருவள்ளுவர் வந்து இறைங்கிற சொல் வந்து இருத்தல், எல்லா இடத்திலையும் இருக்கும் அது குறிக்கும்னு சொல்லுவார். இன்னொரு விதமா பார்த்தானா கடவுள்னா உருவம் இல்லாத அருவம், அதுக்கு உருவம் கொடுக்கும் போது தெய்வம். இந்த சொல் தேயிலேந்து வருது. இப்ப பார்த்தோன்னா மாயோன், சேயோன், வருணன், இந்திரன், நிறைய தெய்வங்கள் வந்துருக்கு, தெய்வங்கள் பல, கடவுள் ஒன்று. அது வந்து விவரிக்க முடியாது, அது என்னன்னு நமக்கு தெரியவில்லை. அப்படி தான் நான் வந்து பொருள் எடுத்துருக்கேன். இதுல வந்து யாருக்கும் இத வந்து நான் சொல்வதுதான் உண்மை அப்படி யாராலையும் சொல்ல முடியாது, இத வந்து நிரூபிக்க முடியாது. இப்ப வந்து கடவுள் தெய்வம், தமிழர்கள் இயற்கை வழிபாட்டிலிருந்துதான் கடவுள் நம்பிக்கை தோன்றியது. உலகெங்குமே இயற்கை வழிபாடுதான் ஆரம்பம். இத வந்து கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் இருந்தே இயற்கை வழிபாடு இருந்திருக்கு. நம்ம வந்து ஆரம்பத்துல வேட்டையாடி என்று கிடைக்கிறது உண்பவர், இத வந்து ஹண்டர் கேதரர்ஸ், அதிலிருந்தே இயற்கை வழிபாடு இருந்திருக்கு. இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஆஸ்திரேலியால உள்ள ஆதிவாசிகளும் 40,000 வருஷமோ 30,000 வருஷமோ இயற்கை வழிபாடு. தமிழ் வழிபாட்டுல வந்து இயற்கை வழிபாட அழகு, இயற்கையோட அழகத்தான் வெவ்வேறு தெய்வங்களை சொல்றோம். ஒரு இதுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, செம்மை இயற்கை அழக செய்யும் பச்சை பசேல்னு இருக்கிற அழகு, காட்டோட அழக மால் மருத நிலத்துல வந்து மக்களே இயற்கை அழக வேந்து, கடலோட இயற்கை அழக வண்ணம் பாலைவனம், அந்த அழகில் பிறந்தவள் கொற்றவை, அப்புறம் தாய் தெய்வம் கூத்தாடும் அழகி, இப்படியெல்லாம் இத வந்து பாட்டுகள்ல பார்த்தா இருவரும் தெய்வம் பலராமன் துருமா. பலராமன் வந்து ஜைனர்களும் சமணர்களும் பாலதேவன், பால் நிற தெய்வம் பலராமன், நீல நிற தெய்வம் திருமால். இது எங்க வந்திருக்குன்னா ஒரு சோழ மன்னன் பாண்டிய மன்னனை பத்தி ஒரு பாடல்கள்ல இது வந்திருக்கு. அப்புறம் அந்தி வானமும் கடலும் சிவப்பும் நீல நிறமும், இதெல்லாம் நிறங்களை வைத்து கடவுள்கள் சிவபெருமானும் பெருமான். அப்புறம் தொல்காப்பியத்துல நாற்பெரும் தெய்வமா மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் சொல்லியிருக்க. இப்ப வந்து முதல்ல வந்து ஐந்து நிலம் உண்டு, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை, நாலு தெய்வங்களை பத்தி தொல்காப்பியத்துல என்ன சொல்றதுன்னா, மாயோன் மேய காடு வரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே. இது அகத்தியன் இயல்ல வருது. மாயோன் திருமால் முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடமும், சேயோன் முருகன் பா சிவன் பா குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த, வேந்தன் இந்திரன், அப்புறம் அது வந்து விஷ்ணுன்னு ஆனதா சொல்லுவோம், மருது நிலம் வயலும் வயல் சார்ந்த, பெருமணல் நெய்தல் அதற்கு வருணன், பாலைவனத்தை கொற்றவை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, பழந்தமிழர்கள் கடவுள் கொள்கை உடையவர்கள், எல்லாவற்றையும் கடந்து நின்ற முழு முதற் கடவுள், அந்த கோட்பாடு அவர்கள்ட்ட இருந்தது. இத வந்து உலகளாவிய கடவுள், பொது கடவுள், கடவுள்ங்கிற வார்த்தையே பொது, இது ஆங்கிலத்துல யூனிவர்சல், யூனிவர்சல் காட், பியாண்ட் ரிலிஜன், பியாண்ட் ரீஜன், பியாண்ட் லாங்குவேஜ், அதுதான் நம்ம வந்து கடவுள். அத பத்தி கடவுள் என்ற சொல் கடந்து நிற்பது, உள் நான் எல்லாவற்றிலும் இருப்பது, இத வந்து காம பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் புரந்தினியல் பாடல்ல. அதே மாதிரிதான் இறைவன் என்ற சொல்லும் எங்கும் நிறைந்த இறைவன், எல்லாவற்றையும் கடந்து உள்ள கடவுள்னா கந்தழி ஒரு தெய்வத்தை குறிக்கிற வார்த்தை இருக்கு. கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலனம் ஒன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. இறைவன் வந்து முழு முதற் கடவுள், சுதந்திரமுடையவன், கடந்து நிற்பவன், இப்படியெல்லாம் நச்சினார்கினியாங்கிற தொல்காப்பியத்துல இன்னொரு பாடல் உண்டு. மன வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களை பெற்று இன்ப வாழ்வு வாழ்ந்ததும் தலைவனும் தலைவியும் கடவுளை பற்றி எண்ண வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இத வந்து கற்பிழல்ங்கிற ஒரு பாட்டுல, காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமாஞ்சான்ற மக்களொடு துவன்றி அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. இந்த பாடல்கள்ல பொதுவா பார்த்தா சிவன் விஷ்ணு அப்படியெல்லாம் ஒன்னும் குறிப்பில்லை, ஆனா சில விவரங்களை பார்த்தா அது சிவன் மாதிரி தெரியறது, திருமால் மாதிரி தெரியறதுன்னு நம்ப எடுத்துட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் ரொம்ப மாறிடுச்சு. நமக்கு வந்து அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அர்த்தம் இருந்ததுன்னு யாரும் சொல்ல முடியாது. இத வந்து ஆங்கிலத்துல கெஸ் குட் கெஸ் நம்ம வந்து என்னன்னு ஊகிக்கிறோம். இப்ப பார்த்தா காவிரி பூம்பட்டினம் மதுரை வஞ்சி எல்லா நகரங்கள்லயும் ஒரு பெரிய கோயில்கள் இருந்திருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் இருந்திருக்கு. இதுல இருந்து வந்து கடவுள் வழிபாடு தெய்வ வழிபாடு தமிழ் இலக்கியங்கள்ல இருந்திருக்கு. இது வந்து இன்றியமையாதது. இப்பொழுது வந்து புறநானூறுல பத்தி கடவுளை பத்தி என்ன எழுதியிருக்கு, கலித்தொகையில ஆரம்பம் சங்க இலக்கியம் கலித்தொகை. ஒரு பாட்டு என்னன்னா 38வது பாட்டு வந்து, இமயவில் வாங்கிய இஞ்சடை அந்தனன் உமையமர்ந்துயர்மலை இருந்தனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் தொடிப்பொலி தடக்கையீர் கீழ் புகுந்தம்மலை எடுக்கல் செல்லாது உழைப்பவன் போல. ஒரு பாட்டு, ஈஞ்சடைனா ஈரத்தை உடைய சடை, அந்தனன்கிற வார்த்தை வந்து சிவனை குறிக்கும். அந்தனன்கிற வார்த்தை ரொம்ப பழைய வார்த்தை, நிறைய அர்த்தங்கள் உண்டு. அரக்கர், நான் ஒரு இனமா இருந்திருக்கலாம். அரக்கர் கோமான்னா இராவணனை குறிக்கிறது, அந்தனன்னா சிவனை குறிக்கிறதுன்னு நம்ம அது மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். இமயமலை, இதுல என்ன பொருள்னா ஒரு கடவுளை பத்தியும் ஒரு கதைகளை கொண்டு வர. எப்பொழுதுமே ஒரு கருத்தை சொல்லும் போது ஒரு கதை அப்போ வந்து புரிய வைக்கிறது ஈஸி, புரிய வைக்கிறது ரொம்ப எளிது. அப்ப இருந்த கதை இது, இதெல்லாம் இருந்திருக்குன்னு தெரியாது. அந்த காலத்துல இந்த கதைகள் ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. இன்னொரு பாடல் கலித்தொகையில வந்து முக்கண்ணான்ங்கிற வார்த்தை வருது. முக்கண்ணானா மூன்று கண்ணான் சிவனை குறிக்கிறதுங்கிறோம். இப்போ இந்த பாட்டு பார்ப்போம். தொடங்கற் கட்டொன்றிய முதியவன் முதலா அடங்காதார் மிடல்ஷாய அமரர் வந்திரத்தலீன் மடங்கள் போர்ச்சினை இமயாஞ்செய் அவுணரை கடந்தடு முன்பொடு முக்கண்ணான் மூவேயிலும் உடன்றக்கால் முகம்போல ஒன்கதிர் தெருதலின். இப்ப இதுல சில வார்த்தைகள் அங்க சொன்னா, முதியவன் அயன் படைத்தவன், முதியவன் அயன்போம் பிரம்மா, அரக்கர் முக்கண்ணான், முக்கண்ணான்னா மூன்று கண்களை உடையவன்களாம், மூன்று கோட்டைகளை அழித்தவன், இதெல்லாம் ரொம்ப கடினம். இதுல இருந்து என்ன தெரியறது, அந்த இறைவன் வழிபாட்டை பத்தி அந்த கதைகளை நமக்கு வந்து அப்பொழுதே இந்த கதைகள்லாம் இருந்திருக்கு. இப்ப இன்னொரு ஒரு புறநானூறு ஒரு பாட்டு பார்ப்போம். அதியமானிடத்திலேருந்து நெல்லிக்கனிய வாங்கிண்ட ஔவையார், இது ரொம்ப பிரபலமான கதை. ஔவையார் அதியமானை பார்க்க போறா. அதியமானுக்கு வந்து ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைச்சது. அப்ப அவன் சாப்பிடுவதா இருந்தான். ஔவையாரை பார்த்த உடனே அவனுக்கு தோணித்து, நான் வந்து ரொம்ப நாள் வாழறத விட ஔவையார் வாண்டா தமிழுக்கு நிறைய தொண்டு கிடைக்கும், அவளுக்கு கொடுத்ததாகும். அப்புறம் அவளுக்கு வந்து ஔவையாருக்கு தெரிஞ்சது, அவ வந்து புகழறான். ஒரு பாட்டு, பால்புரை பிறை நுதுல் பொழிந்த சென்னி நீலமணிமிடர் குருவன் போல மண்ணுக பெருமணியே. மிடர்ன கழுத்து, பால் போல நெற்றியில, பிறை நெற்றியில வந்து நீலமணி கரிய நிறம் ஒருவனை போல. அப்போ வந்து சிவன், நம்ம நீலகண்டன் சிவன், நீ நீலகண்டன் மாதிரி ரொம்ப நாள் வாழ். நீலகண்டன்னா என்னன்னா நஞ்ச உண்டும் உயிர் போகாம காப்பாற்றப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லலாம். நம்ம சிவன் சொல்லலாம். முது முதல்வன் ஒரு வார்த்தை சொல்லுவா கடவுளை பத்தி. அது புறநானூற்று 166வது பாடல்ல வந்து வரும். நன்றாய்ந்த நீனிமிர் சடை முது முதல்வன். அதே மாதிரி 56வது ஒரு பாட்டு உண்டு. ஏற்று வளன் ஊரிய எரிமருள் அவிர் சடை மாற்றரும் கணிச்சி மணிமிடற் ரோணும். இதுல இருக்க வார்த்தைகளை பார்த்தனா முது முதல்வன், முதல்வன்னா எல்லாற்றுக்கும் முதல் ஆரம்பம், முதுமையானவன், கடவுளை வந்து முதல்வன் சொல்றது நமக்கு முன்னாடி. அதே மாதிரி நீலமணி மிடரு கழுத்து நீளமா இருக்கு. கணிச்சி, கணிச்சினா ஒரு ஆயுதம், மழுப்படை, வேல், திரிசூலம், இதெல்லாம் வாள் ஏந்தியவன் கணிச்சியோன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை உண்டு, அழித்த பிறகு கொடுகோட்டி. உலகத்தை அழிச்சுட்டு ருத்ர தாண்டவம், கொடுகோட்டி ஆடுங்கால் நுசுப்பினால் கொண்ட சீர் தருவாளோ, அது மாதிரி ஒரு வார்த்தை. அத வந்து தேவி அம்பாளை பத்தி சொல்லும் போது நுசுப்பினால் இடையே உடையவள், அப்புறம் தேவிய வந்து பாட்டா பாட்டா, அது மாதிரி. இதுல இருந்து எல்லா பாடல்கள்லயும் சிவபெருமான் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழில்களையும் புரிகிறவன், ஐந்து தொழில்களை செய்கிறான். ஒரு சைவ சித்தாந்த கருத்து வரும். சில பேருடைய கருத்து என்னன்னா சைவ சித்தாந்தம் வந்து சைவத்துக்கு முன்னாடி இருந்தது. சைவத்துல இருக்கிற சிவன் வேற, சைவ சித்தாந்த இருக்கிற கருத்துல உள்ள சிவன் வேற. இது வந்து ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. அதே மாதிரி இன்னொரு 10 பாட்டு, சிறுபானாட்டுப்படை. நீல நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர் கமர்ந்தனன் கொடுத்த ஆய். ஒரு கடையெழு வள்ளலை பத்தி வருது. ஆலமர் செல்வன் நான் மரத்துக்கு அடியில இருக்கிறவன் அப்படின்னு சொன்னான் சிவன். இதுல வந்து பாம்பு, பாம்பு மாதிரி நீல நிறம் உடையவன், இது மாதிரி சிவனை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. மதுரை காஞ்சின்னு ஒரு நூல், பாட்டு நூல்ல வந்து, நீருநீலனும் தீயும் வலியுமாக விஷும்போடு அடைந்து அற்றிய மழுவால் நெடியோன் தலைவனாக, திக்குகளுக்கெல்லாம் தலைவன், ஆகாயத்துடனே நீரோ நிலன் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகின்னு மாணிக்கவாசகர் இதெல்லாம் பாடியிருக்க. இவ்வாறெல்லாம் பத்து பாட்டுல விவரங்கள் உண்டு. இதுல இன்னொன்று என்னன்னா, சில பாட்டுகள் வந்து சிவன் சேயோன் திருமால் இணைத்து பாட பாடல்கள் நிறைய. இப்பொழுது வந்து புறநானூறு ஒரு பாடல்ல வந்து வழிபாட்டை பத்தி பார்ப்போம். மாங்குடி கிழவர் மாங்குடி மருதனார் அவர் பாடியவர், பாடினது வந்து நெடுஞ்செழியனை பத்தி. அப்ப வந்து ஒரு தலையாலங்கானத்து போர் அது மாதிரி நிறைய கதைகள் உண்டு. அவனை பத்தி பாடும்போதுதான் எப்படி இருந்தான், நிறைய பாடி விட்டு அவர் சொல்றார். அவர் ஒரு பெரிய பாடல், அதுல வந்து சில வார்த்தைகள் சொல்றேன். அடுகளம் வேட்ட வடுபோர் செய்ய ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றமாக மன்னரேவல் செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாழ்வேல் வேந்தே தகுந்த கல்வி கற்று. கல்வி கற்றுவதோட பயன் வந்து ஐம்புலன்களை அடக்கி மன வலிமையோட வாழறது. அவனை சுற்றி நான்கு வேதங்களையும் கற்ற அந்தணர்கள் இருந்திருக்கா. நான்மறை முதல்வர் மறைய வேதம்னு சொல்லலாம். நான்கு வேதங்களை கற்ற அந்தணர்கள், பிற மன்னர்கள்லாம் உன் சொற்படி கேட்டு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கா. ஒரு அண்ணன் ஒரு அரசனுக்கு நல்ல பெயர் வேணும்னா வேள்வி செய்யணும், நிலையான பெயர் தரக்கூடிய வேள்வி செய்து முடித்த மன்னவர் ஏவல் செய்த மன்னிய வேள்வி முற்றிய வாழ்வால் வேந்தே. நம்ம அங்க வந்து நிறைய வேள்வி பண்ணதா நிறைய குறிப்புகள் உண்டு. வேள்வியில என்னென்னலாம் நடந்ததுங்கிறது நிறைய கருத்துக்கள் உண்டு. இப்போ நம்ம செய்யற வேள்வியும் அதுவும் ஒன்னான்னும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. இப்போ வந்து கடவுளும் காவலன் அரசனையும் ஒப்பிட்டு பார்க்கறதுதான் நிறைய பாடல்கள். இப்போ ஒரு புறநானூறு 56வது பாடு பாட்டுல வந்து நக்கீரனார் மதுரை கணக்காயனார் சில பேர் வந்து இளநாகனார் இது மாதிரி பாடினார்ன்னு சொல்லுவார். இதுல வந்து சிவனையும் இவாலையும் ஒப்பிட்ட அரசனையும் ஒப்பிட்டு பேசுறது. ஏற்றுவலன் உயரிய எரிமருள் அவிர்ச்சடை மாற்றரும் கணிச்சி மணிமிடர் ரோனும் கடல்வளர் புரிவலை புறையும் மேனி அடல்வெண் நஞ்சில் பனை கொடியோனும். இந்த பாட்டுல வந்து காலை கொடிய வெற்றின அடையாளமாக நீ பிடிச்சுட்டு போற, யாருன்னா அது சிவன மாதிரி இருக்கு, நீல நிற கழுத்தோடு காட்சி அளிப்பவன் சிவபெருமான். அதே மாதிரி இன்னொரு சங்கு போன்ற வெண்ணிற மேனி கலப்பை பனைக்கொடி உடைய பலராமன், இரண்டு தெய்வங்களை பத்தி. அதே மாதிரி இன்னொரு அதே பாட்டுல வருது. தோலா நல்லிசை நால்வர் உள்ளும் கூற்று ஒத்தியே மாற்றருஞ்சீற்றம் வலிவோத்தியே வலியுனை புகழ் ஒத்தியே இகழ்னர் அடுனை முருகு ஒத்தியே முன்னியது முடித்தலின். நீ வந்து அரசன் எப்படி இருக்கான்னா நாலு தெய்வங்களை போல இருக்கான், நீங்காத சினம் இருக்கிற அழிக்கும் கடவுள் மாதிரி இருக்க, வலிமையில பலராமன் மாதிரி இருக்க, புகழில வந்து திருமாலுக்கு, நினைப்பதை முடிப்பதில் முருகனுக்கு. இது மாதிரி ஒப்பிட்டு பார்த்து சொல்ற பாடல். அதே மாதிரி இன்னொரு பாட்டை பத்தி பார்ப்போம். காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் 57வது பாடல். வல்லார் ஆயினும் வல்லுனர் ஆயினும் புகழ்தல் உற்றோர்க்கு மாயோன் அன்ன வல்லவரோ அல்லாதவரோ யாராயிருந்தாலும் புகழ்ந்தவருக்கெல்லாம் மாயவன் வேண்டியவெல்லாம் வழங்குவான், நீயும் அது மாதிரி வழங்குற. நமக்கு வந்து கடவுளை பத்தி எப்படி தெரியறதுன்னா அரசர்களை கடவுள் மாதிரி கூறும்போது அந்த காலத்துல இருந்த கதைகளை பத்தி நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு புளியும் கயலும்னு புறநானூறு காரிக்கண்ணனார் பாடின பாட்டு. இது மாதிரி நிறைய பாட்டுகள். இப்பொழுது வந்து புறநானூறுல வந்து அந்தணர்கள் அதை பத்தி என்ன சொல்லிருக்கா, இது வந்து மூலங்குழார். பிறவர் வந்து 166வது பாட்டில் மின்னந்தாயன், கவுனியன் மின்னந்தாயன் கவனை பற்றி பாடுறதா ஒரு பாட்டு. இதில் ஒரு வார்த்தை வரும், பூலப்புல்வாய் கலைப்பச்சை சுவல் முன் யான் மிசை பொழிய மரம் கடிந்த அருங்கற்பின் அறம் புகழ்ந்த வலைச்சூடி சிறுநுதல் பேரகல் அல்குள். அவன் வந்து தலைவன், அந்த பாட்டில் இருக்கிற தலைவன், அவனுடைய தொழிலை செய்வதற்காக தர்பை புல்லை பூணல் மாதிரி அணிந்திருக்கான். அவனுடைய மனைவி கற்பின் அப்படிப்பட்டவள் வந்து அவனுக்கு வந்து உதவி செய்யறா. இன்னொரு இடத்துல வந்து காடு என்றா நாடு என்று அங்கு ஈரேழியின் இடம் முட்டாது நீர் நான நெய் வழங்கியும். இவன் என்ன பண்றான், காடு நாடு எல்லா இடங்களையும் போய் வேள்வி செய்யறான். நீர் நான நெய் வழங்கியும்னா தண்ணீர் போல நெய்யை ஊற்று செய்தான். சோ வேள்விகள், இத பத்தி நல்லது கெட்டது என்று தெளிவாக அறிந்தவர்கள் அப்படியெல்லாம் விவரிக்கிறார். இதுல இருந்து அந்த காலத்துல இருந்த வழிபாட்டை பத்தி நல்லா தெரியறது, வேள்விகள் இருந்ததை பத்தி தெரியறது. இப்பொழுது வந்து திருக்குறளுக்கு வருவோம். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு. அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மை வந்து அகரம். அதே மாதிரி உலகத்துக்கு வந்து ஆதிபகவன் தான். இதுல இருந்து அவர் வந்து ஒரு கடவுளை பத்தி அந்த காலத்துல இருந்த ஒரு சித்தாந்தத்தை விவரிக்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்கோல் வாழறிவன் நற்றால் தோழாரெனின். கல்விக்கு பயனே வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவன்கிட்ட வந்து சரணம் அடையிறது, வணங்கி நிற்பது. அதே மாதிரி இன்னொரு குறள்ல வந்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனத்தை வந்து மலர் மாதிரி, அதுல வந்து எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்வு புகழ் வாழ்வு. உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். நம்ம வந்து இரண்டு உடல் சொல்லுவோம், புகழ் உடல், அது வந்து நம்மளுடைய உடல் அழிஞ்சு போயிடும், ஆனா இது வந்து மாமிச உடல், இது அழிந்து விடும், ஆனா புகழ் உடல் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி இன்னொரு குறள்ல வந்து இருள் ஷேர் இருவினையும் ஷேரா இறைவன் பொருள் ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன்கிறவனோட பொருளை புரிந்தவர்கள்லாம் எப்பவுமே புகழ் கிடைக்கும் அவர்களுக்கு. நன்மைகள் தீமைகள்லாம் அவர்கள் அறிந்திருப்பார்கள், அதை வந்து எதிர்கொள்வார்கள். அதே மாதிரி இன்னொரு குறள்ல வந்து தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இன்னொரு குறள் இதுல எல்லாம் வந்து என்ன சொல்றாரு அவர், மனக்கவலைக்கு வந்து வழி என்னன்னா இறைவனை வழிபடுறது, இறைவனை நம்புவது, இறைவனிடம் சரணாகதி அடைவது. இப்போ இந்த குறள்ல வந்து அறவாழி அந்தணன் தால் சேர்ந்தார்கல்லார் பிறவாழி நீத்தல் அறிது. அந்தணன்னா இந்த இடத்துல வந்து கடவுளை எடுத்துக்கலாம். கடவுள் வந்து அறவாழியா, அறத்தோட அறக்கடல், அதை வந்து பின்பற்றுவான், துன்பக் கடல்களை கடைப்பான், அது மாதிரி சொல்லலாம். இந்த குரல் ரொம்ப பிரபலமான குரல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்த வேணும்னா இறைவனோட அடி வேணும், வணங்கணும். அவன் அறிஞனிட்ட இறைவன் பேசுகிறான், இயற்கை பேசுகிறது. இயற்கையோட பேசுறதுன்னா அறிவை உபயோகப்படுத்திதான் இயற்கை பேசும். இப்ப வந்து இயற்கை காத்து அடிச்சதுன்னா அவன் வந்து மழை பெய்யும், அது வந்து இயற்கை சொல்றது நமக்கு, அதை நமக்கு புரிந்து கொள்ள தெரியணும். அதே மாதிரிதான் சில பேர்கள் வந்து சொல்லுவா, இறைவன் பேசுகிறான், இறைவன் பேசுகிறான்னா வாயால சொல்ல வேண்டாம், வாழ்க்கையில தெரியும். இயற்கையும் ஒரு தெய்வம், இயற்கை தெய்வத்தின் உருவம், நான் இயற்கையில இருந்து தெரியும். இப்ப அது வந்து தெய்வத்தோட முக்கியத்துவத்தை இதுல இந்த குரல்ல தெரியாது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் முக்கியம், உனக்கு நீ என்னதான் கடினமா உழைத்தாலும் கூலி தரத்துக்கு ஒரு உன்னோட முயற்சியும் உண்டு, தெய்வமும். அதை வந்து சில பேர் வந்து தெய்வத்துக்கு மேல ஊன்பா, பயத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்தைய வானம், தெய்வம், வானம், மழை. இதுல வந்து தெய்வ வழிபாட்டோட இது வந்து இந்த குரல்ல ரொம்ப நன்றாக தெரிகிறது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல்தான் என்றாங்கு ஐம்புலத்து ஆறு ஒம்பல் தலை. ஒவ்வொரு இல் வாழ்வான் ஒவ்வொருவனுக்கும் ஒரு கடமைகள் உண்டு. தென்புலத்தார் தெய்வம், தெய்வம் தென்புலத்தார்னா ஆன்செஸ்டர்ஸ். குடிசெய்வல் ஏண்ணும் ஒருவர்க்கு தெய்வம் அடித்தற்று தான் முந்துரும். குடும்பத்தை காப்பாற்றுபவனுக்கு தெய்வம் முன்னின்று உதவும்.
அறிவறிந்த தமிழ் அறிந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவிப்பதிலே பெருமை கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் காணவிருப்பது தொல்காப்பியத்தின் பெருமை. தொல்காப்பியத்திற்கென்றே தனித்தன்மையான பெருமைகள் உண்டு. இன்னும் அதை ஆழ்ந்து செல்ல செல்ல பலவற்றை நாம் கண்டறிந்து வியந்து போவோம். நவில்தொரும் நூல் நயம் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறுவார். பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று இன்னொன்று என்று சொல்லுவார். நட்பிலே நூலின் நயம் நவில நவில அதில் ஆழ்ந்து பழக பழக தெரிய வரும். பண்புடையாளருடைய தொடர்பு இருக்கிறதே அதுவும் அப்படித்தான். பயில பயில பழக பழக அதனுடைய அன்பும் கனிவும் நட்பினுடைய மேன்மை எல்லாம் நாம் வந்து பெறக்கூடிய நிலையை அடைவோம். அதுபோல தொல்காப்பியரோடும் தொல்காப்பியத்தோடு பழகுகின்ற தொல்காப்பியத்தை நவிலும் போது தொல்காப்பியரோடும் நாம் பழகுவதும் உடன் நடக்கின்றது. இரண்டும் சேர்ந்தே நடக்கின்றது. தொல்காப்பியர் தன் உருவத்தை நமக்கு தோன்ற காட்டாவிட்டாலும் தம்முடைய கருத்தால் தம்முடைய அறிவு வடிவத்தால் கருத்து வடிவத்தால் நம்மோடு உறவாடுகின்றார். அந்த ஆசான் உள்ளத்தோடு உள்ளம் வைத்து நாம் பழகி உணர்ந்து அவருடைய படைப்பின் பயனை நுகர தொடங்கிவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும், அறிவிலே தெளிவு உண்டாகும். அந்த தெளிவினால் வாழ்க்கை செழிக்கும், சிறக்கும். தமிழன் என்கிறது உண்மையிலேயே நாமக்கல் கவிஞர் பெருமகன் குறிப்பிட்டவர், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கு ஒரு குணம் உண்டு என்பது நன்றாக உணரப்படும். அவரே நன்றாக இன்னொரு தொடரை மிக எளிமையா அழகாக எளிய சொற்களால் மிக ஆழ்ந்த பொருளை சொல்லிட்டு போனார். அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். அன்பை வைத்துதான் தொல்காப்பியம் பேசுகிறது. பின்னால் வந்த சான்றோர் திருமூலர் பெருமான் அன்பே சிவம் என்று சொன்னார். அன்பும் சிவமும் இரண்டென்று சொல்லுபவர்கள் அறியாமை உடையவர்கள் என்பதை அவர் சுட்டுகின்றார். இதெல்லாம் என்ன மரபு? ஒவ்வொருவர் வழியிலே வருகின்ற போது எடுத்துக்காட்டுகளும் சொற்களும் தான் நமக்கு வேறுபட தோன்றுமே தவிர மற்றபடி அவர்கள் சொல்ல வந்த பொருள் என்பது வாழையடி வாழையாக அதனுடைய தொடர்ச்சி கோவை என்பது சற்றும் விரளவில்லை. அதை உணர்வதற்கு நம் உள்ளத்திலே தெளிவும் தூய்மையும் இருந்தால் கண்டுகொள்வதற்கு முடியும் என்று சொல்லிக் கொண்டு தொல்காப்பியத்தின் பெருமையாக சிலவற்றை இங்கு நான் உங்களிடத்திலே படித்து பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒன்று, உலகத்திலே இருக்கின்ற இலக்கண நூல்களில் ஆக தொன்மையான நூல். எந்த மொழி இலக்கணத்துக்கும் இதுதான் தொன்மையான. பாணினி என்றெல்லாம் இங்கு வாசிக்க வேண்டாம். பாணினிக்கு மூத்தவர் தொல்காப்பியர். அவருடைய காலம், தொல்காப்பியர் காலத்தை கனவு காண முடியாது. பாணினியும் சரி, வடமொழியே கூட மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களாம் வடிவம் பெற்ற நிலையில் இல்லை. இங்கிருந்துதான் அங்கு போனது. மூல பெருந்தமிழ் மரபினை கட்டுக்குலையாமல் காத்து தந்துள்ள பெருந்தமிழ் களஞ்சியம். எதை எதையோ களஞ்சியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில தொல்காப்பியம் என்ற ஒன்று ஈடு இணையற்றது. தமிழில் இருக்கிற நூல்கள்ல அது அதனுடைய வகையிலே அதனுடைய அமைப்பில் அதுக்கு நிகர் இல்லை. உலகத்தில் இன்று தமிழுக்கு மணிமகுடமாக விளங்குவது தொல்காப்பியம். மிகச் செப்பமான நூல் கட்டமைப்பு, இயல் அமைப்பு, அதிகார அமைப்பு, நூற்பாக்களின் அமைப்பு, கருத்துக்கள் வைத்திருக்கிற வைப்பு முறை என்று எதை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய அழகு ஒரு எண்ணியல் நிலையிலே ரொம்ப அழகாக கொண்டு போறார். மூன்று அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது 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 என்று இயல் நிலையிலே போகிறது. குறள்களை சொல்லுவதில், சொற்களை ஆளுவதில நாம் பார்ப்போம். நான் தோன்றிய காலகட்டத்தில் அதுபோல உலகத்தில் வேறொரு நூல் இல்லாத தலைமை, முதன்மை, திறன்மை சிறப்புடையது. தமிழ் நூல்களை எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியம் தான் முதல் நூல் என்று சொல்ல முடியாது. அதற்கு முன்னே எத்தனையோ நூல், அதனால தான் பாயிரம் சொன்னது முந்து நூல் என்று எத்தனையோ நூல்கள் இருந்தன. அப்படி பார்த்தால் தொல்காப்பியம் தமிழ் உலகத்திலே ஒரு பிற்பட்ட ஒரு பிற்காலத்து நூல் என்று தான் சொல்ல வேண்டும், அது தமிழின் தொன்மையை வைத்து பேசும்போது. ஆனால் தமிழிலே ஒரு பின்னே நிலையில் இருக்கின்றதா சொல்லப்படுற தொல்காப்பியம் உலக மொழிகளில் இருக்கின்ற இலக்கண நூல்களை எடுத்து வச்சு பார்க்கின்ற பொழுது அதுதான் முதல் நிலையிலும் மிக தொன்மையானதாக மூத்ததாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்ல மூல பல இலக்கண நூல்களை நாம் இழந்து இருக்கின்ற சூழ்நிலையிலே கையிலே கண்ணே கண் என்று ஒன்றே ஒன்று கண்ணே கண் என்று கையிலே வந்து கிடைத்திருப்பது தொல்காப்பியம் ஒன்றுதான். அந்த ஒன்றும் உலகத்திலே போதும் தமிழனுடைய பெருமையை, தமிழினுடைய அருமையை எடுத்து, தனித்தன்மையை எடுத்து நிறுவி காட்டுவதற்கு, அதை மாசுபடுத்தி பிறர் பிறவற்றின் மரபுகளின், பிற மொழிகளின், பிற பண்பாடுகளின் கலப்புகளை அதில் புகுத்தி காட்டுவது என்பதெல்லாம் அந்த பெருமையை பார்த்து தாங்க முடியாத மன கொதிப்பு, பொறாமை என்றுதான் நாம் அதை சொல்ல வேண்டும். அடுத்தது ஒலியியல் ஆராய்ச்சிக்கு கிடைத்த உலக முதல் நூல், அதே போல மொழியியல் ஆராய்ச்சிக்கு கிடைத்த அமைந்த உலக முதல் நூல், செய்யுளியல் அல்லது யாப்பியல் கவிதை என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கவியியல் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அந்த துறைக்கு கிடைத்துள்ள முதல் நூல், பிறமொழி கருத்து கலப்பு, சொல் கலப்பு எதுவும் இல்லாத முழு தூய தமிழ் நூல். தொல்காப்பியத்தில் ஒரு சொல் கூட பிறமொழி சொல் கிடையாது. ஒரு சில நூற்பாக்களை சிலர் திணித்திருக்கிறார்கள். வைசிகன் பெருமே வாணிக வாழ்க்கை, இந்த வைசினையெல்லாம் கொண்டு வந்து திணிச்சது அது ஆரிய வேலை. முன்னைய அறிமுக உரையிலும் இதை குறிப்பு இட்டிருந்தேன். வைசிகன் வைசியன் என்கிறதெல்லாம் அங்கு தேவை. வாணிகத்தை சொல்ல தெரிஞ்சிருக்கு, வாணிகன் பெருமே வாணிக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கலாம். நால்வரண கோட்பாட்டை, ஆரிய நூல்வழி கருத்தை தொல்காப்பியத்தில் திணித்து அதன் வழியிலே ஏற்றப்பெற்ற நூல் என்ற அதனுடைய தனித்தன்மையை அழிப்பதற்காக இந்த நூற்பான் நுழைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி செந்தமிழ் அந்தனர் மதுரை இளங்குமரனார் அவர்கள் மிக நன்றாக தெளிவாக எடுத்து விளக்கியிருக்கிறார்கள், அதுவும் பின்னர் பார்க்கலாம். இயல்பு வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, இயற்கையோடு இயைந்து வாழும் வாழ்க்கைக்கு முழுமையாக வழிகாட்டுகின்றது. நிலத்தியல், பூதவியல், வானியல், உயிரியல், மனவியல், உடலியல், மெய்யியல், யாப்பியல், இறையியல் என பல பல அறிவியல்களின் வழியாக வாழ்வின் உண்மையை, உயர்வை, உயிரியக்க பாங்கில் அருளுகின்றது தொல்காப்பியம். இனி தொல்காப்பியருடைய அருந்திறன்களாக சிலவற்றை பார்ப்போம். முதற்சங்கத்து முந்து நூல்களாக, முதற்சங்கத்து நூல்களை முறையாக கற்றாய்ந்து கசடர உணர்ந்து தெளிந்தவர். அடுத்து ஒளிநூல், உயிர்நூல், மறைநூல், வானநூல், இசைநூல், நாடக நூல், அளவை நூல், அறநூல், எண்ணற்ற இலக்கண இலக்கிய நூல் என பல்துறை நூல் அறிவும் அமைந்தவர். இலக்கணத்தை இலக்கியம் போல மிகவும் சுவைப்பட இனிய சொற்களால், அழகிய சொற்களால் படைத்தளித்துள்ள ஒரே உலக இலக்கண பேரறிஞர் தொல்காப்பியர். அவர் போல அதுவே கவிதை. அவர் சொல்ல வந்த இதுல தொல்காப்பியத்தை படிக்க படிக்க சுவை சொட்டும். அந்த சொல்லாட்சியின் அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகு, அது உள்ளம் தோய்ந்து படிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அதை நுகர முடியும். சுவை குன்றாமல் நூல் முழுவதும் நுனிக்கரும்பில் இருந்து அடிக்கரும்புக்கு செல்லும் பாங்கில் படைத்திருக்கும் படைப்பாற்றல் அழகு தனி நேர்த்தியானது. ஓசை நயம், சொல் நயம், பொருள் நயம், உவமை நயம், கற்பனை வளம், கலை நுட்பம், கருத்து நுட்பம் போன்றவற்றை இடமறிந்து அளவாக, அழகாக, அணியணியாக, அமுதாக, தேனாக, பாலாக இயைத்து நூல் இயற்றியிருப்பவர் தொல்காப்பியர். எளிமை, நவில்தொறும் இனிமை, தெளிவு, அறுதி, வேட்ப மொழிதல், வெல்லுஞ்சொல் என்ப போன்றவற்றை கொண்டு நூற்பா அமைப்பது அரிய திறனாக இருக்கின்றது. தொடர்ந்த அறிவு அறிதலுக்கு புதிய ஊற்றுகளை, புதிய சிந்தனை களங்களை தோற்றுவித்து செல்லுகின்ற, போகிற போக்கில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நூற்பாவிலும் போகின்ற போது அங்கே ஒரு சிந்தனை ஊற்று திறந்து விடப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஊற்றுத்தன்மை, உயிர்ப்பு தன்மை உடையதாக அவருடைய சொல்லாட்சியும் கருத்தாட்சியும் அமைந்திருக்கின்றது. அதிகார வகுப்பு முறை, இயல் வைப்பு முறை, அவற்றுக்கு திருக்குறள் போல, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் என்பது போல அமைந்திருக்கின்ற ஒற்றுமை, தமிழர் இடத்திலே எதையும் முறைப்படுத்தி நிரல்படுத்தி கூறுகின்ற ஒழுங்கு, கற்ற அறிவின் நெறி என்கின்ற ஒன்று நாம் கண்டறிவதற்கு பயன்படும். அத்தகைய தன்மையிலே அவர் நூல் எழுதியிருக்கின்றார். நூல் முழுவதுமே அப்படி அமைந்திருக்கிறது. நயமார்ந்த எதுகை மோனை, இயல்பாக இழைந்திருக்கும் செம்மாந்த தெளிந்த நடை, கருத்துக்களை ஒன்றிலிருந்து ஒன்றாக விரித்து எடுத்து செல்லும் மனத்தெளிவு, ஒளி பிறப்பியல் நெறிகளை மிக மிக நுணுகி தேர்ந்து இருக்கின்றார். தம் கருத்துக்களை சொற்களில் வெளி திறம்பட உரைப்பதற்கு சொற்கள் அவருக்கு வந்து ஏவல் செய்கின்றன. அவர் தேடி போக வேண்டும் என்பதில்லை, அவை தாமாக வந்து, நான் வரட்டுமான வந்து அவையாக தாமாக வந்து அமர்கின்ற அளவுக்கு அப்படி ஒரு அருள் திறம் படைத்தவர், ஆற்றல் படைத்தவர். இதனால் அவர் புகழ் என்றும் அழிந்தது கிடையாது. ஒல்கா புகழ் என்பது என்றும் உண்மை, என்றும் சாகா வரம் பெற்ற பேர் அறிஞருள் தன்னிகர் இல்லாத தனிப்பெரும் பேர் அறிஞர் தொல்காப்பியர். முக்கழக புலவர் பெருமக்கள் நடுவே மிகவும் பரவலாக அறியப்படுகின்ற தனிப்பெரும் தமிழ் சான்றோர். அவரை முதலாக கொண்டு, மூலமாக கொண்டு, தனித்தன்மையோடு தமிழை, தமிழர் வாழ்வியலை அறிய வேண்டும். அதற்கு தொல்காப்பியம் வழிகாட்டும். தொல்காப்பியத்துக்கு யாரும் கைத்தடி கொடுத்து ஊன்றி நடக்க, நடைப்பழகி கொடுக்க கூடாது, தப்பு. அந்த கருத்தே கோளாறானது, அந்த பார்வையே தவறானது. தொல்காப்பியம் தன் இயல்பில் நடக்கின்றது. தொல்காப்பியர் என்றும் இளமையோடு தமிழுக்குள்ள சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பேராசிரியர் சுந்தரனார் சொன்ன பாங்கிலே தொல்காப்பியரினுடைய பணி அமைந்திருக்கின்றது. அடுத்தது, தொல்காப்பியர் எப்படி பொருள் கூறுகிறார் என்று சொன்னால், திருக்குறளை பாராட்டி சொல்லுகின்ற கல்லாடர் பெருமானார், சமய கணக்கர் தம் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவன் என்று சொல்லுவார். உலகியல் கூறி பொருள் இது என்று சொன்னாராம். உலக இயற்கையை, உலகத்தின் இயல்பு தன்மைகளை எல்லாம் ஆராய்ந்து உணர்ந்து அதை எடுத்து காட்டி நேரடி, என அந்த இயல்புகளை எவரும் தனியாக மாற்றி மாற்றி வைக்க முடியாது, அது தானாக அமைந்தது. அந்த இயல்பினை, அந்த உண்மையினை, இயற்கை உண்மையினை எடுத்து சொல்லி திருவள்ளுவர் நமக்கு உண்மை புகட்டியதை போல, நெறி புகட்டியதை போல, தொல்காப்பியர் அதைத்தான் செய்திருக்கின்றார். உலகத்து இயற்கையை தான் அவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆக உலகத்தின் இயல்பு நிலையை அறிய வைத்தல் அவருடைய உத்திமுறை. அடுத்தது, ஐம்பூத இயல்பு, ஐம்பூதம் பற்றிய அறிவு கோட்பாட்டை அவர் கொண்டிருக்கின்றார். அதை கொண்டு உலகம் எப்படி அமைந்திருக்கின்றது என்று வாழ்க்கை இலக்கணத்தோடு பொருத்தி காட்டுகின்றார். அடுத்தது, உயிர் அறிவு என்பது பிறப்பு நிலைகள் பல தொடர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து செல்லுகின்ற தொடர்ச்சி நிலையிலே மேம்படு கூடிய ஒன்று, விளக்கம் பெறக்கூடிய ஒன்று, தெளிவடையக்கூடிய ஒன்று, ஓர் உச்சமாக அந்த நிலையிலே அது அறிகின்ற பொழுதுதான் இறை என்கின்ற அந்த தன்மையை உண்மையாக சரியாக உணர முடியும். என்ன, ஒருவர் என்ன அடைந்தார், அவர் ஞானம் பெற்றார், ஞானம் அடைந்தார் என்பதுதான் உலகத்திலே ஒருவன் அடைந்ததிலே உச்சமாக சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட அந்த நிலையை தான் வினையின் நீங்கி விளங்கிய அறிவு, அந்த அறிவு தான் உடையவர்கள் அறிவின் முனைவன் என்று தொல்காப்பியத்தில் சுட்டப்படுகின்றது. இதையெல்லாம் ஒரு கீற்று போல மிகச்சிறிய சொற்களாலே மிக பெரிய கருத்துக்களை, கருத்துக்களை கொண்ட பெரிய கோட்பாடுகளை தொல்காப்பியர் அங்கே வைத்து செல்லுகின்றார். இப்படி சுருக்கி சொல்லுகின்ற அந்த ஆற்றல் என்பது மிக எளிதில் எல்லோருக்கும் அமைவது அல்ல, மிக பரந்துபட்டு மிக ஆழப்பட்டு கற்றவர்களுக்கு தான் அது அமையும். அதுக்கு தூய்மை வேண்டும், அகத்தூய்மை வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். அப்படி உள்ளவர்களுக்குத்தான் அந்த அறிவு வரும், உணர முடியும். அந்த அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களால் மட்டும்தான் நாம் இங்கு குறிப்பிடுகின்ற இந்த தொல்காப்பியத்தினுடைய நுட்பங்களை உணரவும் முடியும். இல்லை என்றால் அவர்களுக்கு இதெல்லாம் எட்டாக்கணி என்பதனாலே நாம் வருத்தப்பட முடியாது. அவரவர் ஒழுக்கத்தால், அவரவர் தூய்மையினால் அணுக வேண்டியதான. படிமையோன் செய்த நூல் செய்தோவன் படிமையோன் தூயோன். தூயோன் செய்த நூலை அழுக்கேறிய உள்ளத்தோடு சென்று காண்பது எப்படி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக சொல்லுகின்றார், உடலில் உள்ள பொருள்கள் உயிருள்ள உயிரற்ற பொருள்களினுடைய நிலை உணர்ந்து பகுத்திருக்கின்ற பகுப்பு அது மரபு. உயர்தனை அகிறனை என்பது அதன் தன்மையை பிறகு பேசுவோம். பொருள்களை அப்படி வைத்து அடுத்ததாக அவை இயங்கு திணை நிலை திணை, ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வாழ்பவை. செடி கொடி மரங்களைப் போல ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெயர்ந்து வாழ்பவை. அப்படி இருக்கின்ற நிலை, இயங்குகின்ற நிலை, அந்த நிலை உடையவை இயங்கு திணை. அங்கு திணை என்று சொல்லப்பட்டதே தவிர ஏற்றத்தாழ்வு சொல்லப்படவில்லை. உயிர்களுக்கிலே மேல் கீழ் சொல்லப்படவில்லை. எங்கும் ஒரு பொதுமை, உயிரியல் பொதுமை. ஆன்மநேயம் என்று வள்ளல் பெருமான் வந்து மீண்டும் மெய்ப்பித்து சென்ற அந்த நெறி இருக்கிறதே. ஆன்மா என்பது ஓர் அறிவு உயிரிலே இருந்து ஆறு அறிவு உயிர் இருக்கின்ற உலகத்திலே நாம் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் இருக்கின்ற ஒன்றாக அறிந்திருக்கின்றோமே, அந்த அறிவினை அந்த உண்மையினை இது காட்டுகின்றது. இந்த பகுப்பிலே அந்த உண்மை அங்கே நிழலாடி நிற்கின்றது. அவ்வளவு நுட்பம், தெளிவு. தொல்காப்பியர் கருத்து சொல்லுகிறார், சொல்லுகின்ற கருத்து, ஒருவன் கண்ணாடி முன் நின்று பார்த்தால் அவன் உருவம் எப்படி இயல்பாக எந்த தடையும் வேற எந்த துணையும் தேவையில்லாமல் இயல்பாக அவனுக்கு அறியக்கூடியதாக வருமோ அப்படி வர வேண்டும், அப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட தொல்காப்பியத்திற்கு அப்படிப்பட்ட எளிமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற நெறியை கொண்டு எழுந்த தொல்காப்பியத்திற்கு இன்னைக்கு விளக்க உரை எழுதி, பொழிப்புரை எழுதி, வேறு என்னென்னமோ உரையெல்லாம் எழுதி விளக்க வேண்டியதா இருக்கிறது. இன்றைக்கு விளக்க உரைகளும் மற்ற உரைகளையும் பார்க்கின்ற பொழுது நேரடியாக தொல்காப்பியத்தை ஒழுங்காக படித்தாலே விளங்கிவிடும் என்பதாக நாம் கற்றறிந்தவர்களுக்கு ஒரு பட்டறிவு உண்டு. அது இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அவரவரும் சார்ந்திருந்த கொள்கைகளை வெவ்வேறு காலத்திலே தொல்காப்பியருக்கு பிறகு வந்தவர்கள் அவரவரும் சார்ந்து விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கைகளின் கோணத்திலே இருந்து தொல்காப்பியத்தை பார்த்து அதற்கு விளக்கம் சொல்ல போய் அதனுடைய உண்மை பொருள் விளங்காமல் நமக்கு வேறொன்றாக போய் கடைசியில தொல்காப்பியம் கூட படிக்க பிடிக்கவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை கூட வளர்ந்திருக்கிறது. திருக்குறளுக்கும் இந்த நிலை வந்தது. பல பேருடைய உரை என்பது திருக்குறளுக்கு ஒரு திரை, போடப்பட்ட திரை, கருத்து திரை போல தொல்காப்பியத்துக்கும் பலருடைய உரை திரைகளாகத்தான் இருக்கின்றது. அவர் பழிங்கு போல நேரா இருக்கணும்னு சொல்லுகிற அந்த நேர்மை திறம், அந்த நேர்த்தி திறம் என்பது மறைக்கப்படக்கூடாது என்பது எல்லோருக்கும் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்தது, உலகத்தை பார்க்கின்ற பொழுது அது இருமை நிலையிலே இருக்கிறது. இரண்டு இரட்டை நிலை, ஒன்று ஆண்மை பெண்மை, இருள் ஒளி. இப்படி எத்தனையோ நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த இரட்டை நிலைகள் என்பவை உண்மையிலே ஒரு பொருளின் நிலைகள், ஒரு பொருளின் இரு நிலைகளாக அவை இருக்கின்றன. இந்த இருமை நிலையை ஆராய்ந்து தெரிந்தவன் உலகத்தின் உண்மையை காண்பான் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுன்னு சொல்ற. அப்ப இருமை வகை தெரிதல் என்று திருவள்ளுவர் கொடுத்த அந்த திறவு சொல் தொடர் நமக்கு இங்கேயும் அறிவாக இருக்கிறது. அதே நெறி, உலகியல் கூறி பொருள் இதுவெனல் என்று காட்டுதல் என்கிற பண்பாடு, அறிவு நெறி தொல்காப்பியர்க்கும் திருவள்ளுவர்க்கும் மிக பொதுவாக அமைந்திருக்கின்றது. அதை நாம் பின்னைய இயல்களில் விரித்து வருகின்ற இடங்களில் காணலாம். அடுத்ததாக, ஆண் பெண் என்னும் பால்வழி சார்ந்த உயிர் இயக்கம், உயிர் வாழ்க்கை, இதனை ஆராய்ந்து அவரவரும் ஒழுக்கமுடன் கூடி வாழும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இருபாலார் தம் உணர்வும் அறிவும் கொண்டு இயங்கும் இல்லற வாழ்க்கை முறையினை அதனுடைய நுணுக்கங்களை நிலை செய்து தந்திருக்கிறது. இப்படி தொல்காப்பியம் நமக்கு தந்திருக்கின்ற நெறி என்பது உலகத்தோடு இசைந்த நெறி, உலகத்துக்கு மாறுபாடு இல்லாதது. ஆகையினால் உலக வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்துமா என்ற நிலையிலே நாம் ஐயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. காலத்தோடு அதை பொருள் நிலை புரிந்து பொருந்தி ஒழுகுவது, உணர்வது, தெளிவது, வாழ்வது என்பது நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்கின்றோம். நன்றி.